ஜான் ஃப்ளெச்சர் அப்படின்ற ஒரு பெரிய மெத்தடிஸ்ட் பிரசங்கி வந்து அவர் எப்பவும் 12 கேள்விகள் தன்னை சோதித்தறியும்படி கேட்டுக்குவார். அவர் அதை குறித்து த செல்ஃப் எக்ஸாமினேஷன் குவெஸ்டன்ஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஆவிக்குரிய மனிதர்களுக்கு தற்சோதிக்கும்படி 12 கேள்விகள் அப்படின்னு அந்த 12 கேள்விகள் அவர் எழுதியிருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் கிருபையில் வளரணும்னா இந்த கேள்விகளை ஒவ்வொரு நாளும் நம்மளை நாம் கேட்டுக்கணும். என்ன அந்த கேள்விகள்? இன்னைக்கு காலையில் நான் எந்திரிக்கும் போது ஆவிக்குரிய சிந்தனையோடு எந்திரிச்சனா என்னுடைய சிந்தனைகள் செதறாதபடிக்கு ஆவிக்குரிய சிந்தனைகளோடு நான் எந்திரிச்சனா, இந்த நாளில் ஜபத்தின் மூலமாக ஆண்டவரோடு நான் நெருங்கி இருந்தனா, இல்ல சோம்பேறித்தனத்தினால் என் நாட்களே நேரத்தை வீணடித்தனா? மூணாவது கேள்வி, என்னுடைய விசுவாசம் ஜாக்கிரதை இல்லாமல் பலவீனம் அடைந்ததா, இல்ல ஜாக்கிரதையோடு முயற்சிகளோடு இந்த நாள் ஊக்கப்பட்டதா? இன்னைக்கு நான் எல்லா காரியத்திலையும் விசுவாசத்தின் மூலமாக எல்லா காரியங்களையும் கடவுளை பார்த்தனா? கொடுமையான வார்த்தைகள் பேசணும்னு வருது, கொடுமையான சிந்தனைகள் ஒருத்தரை பற்றி சிந்திக்கணும்னு வருது, என்னை நானே மறுதளித்து அதை பேசாமலும் சிந்திக்காமலும் என்னை மறுதளித்தனா? என்னை விட மற்றவங்க உயர்த்தப்படுறதை பார்த்து சந்தோஷப்பட்டனா? என்னுடைய மிக விசேஷமான நேரத்தை என்னால் முடிந்த அளவுக்கு, பலம் இருக்கிற அளவுக்கு, முயற்சி இருக்கிற அளவுக்கு மிகுதிப்படுத்தியிருக்கிறனா? கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தி என்னுடைய இருதயங்களின் கவலைகளை எல்லாம் கிருபையின் சாதனங்களை வளருவதற்கு நான் பயன்படுத்திக்கிட்டேனா? தேவ மனிதர்களுடைய ஆத்மாக்களுக்கும் தேவனுடைய மனிதர் தேவ விசுவாசிகளுக்கும் அவங்களுடைய ஆத்மாக்களுக்கும் நான் இன்னைக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறேனா? என்னை சுயத்தை திருப்திப்படுத்துவதற்காக என்னுடைய பணத்தை ஆண்டவருடைய காரணங்களுக்காக பயன்படுத்தி இருக்க வேண்டிய பணத்தை சுய திருப்திக்காக பெருமைக்காக வீணா செலவழித்தனா? என்னுடைய நாக்கை இந்த நாளில் கட்டுப்படுத்தினா? அநேக வார்த்தைகளால் பாவம் இல்லாமல் இருக்காது நீதிமொழிகள் சொல்ற மாதிரி அன்னை நாக்கை நாள் கட்டுப்படுத்தினா? எத்தனை தடவை என்னை நான் மறுதளித்தேன்? என்னுடைய நடத்தை என்னுடைய பேச்சு சுவிசேஷத்தை அலங்கரித்ததா? இவருடைய 12 கேள்விகள். இந்த கேள்வியோடு நம்ம கேள்விகளை யோசிச்சுக்கிட்டே நம்ம ஸ்தாபனை முடிச்சிடலாம். யோசிச்சு பாருங்களா, ஒரு ஒரு கேள்விகளும் நம்ம ஒரு ஒரு மாதம் யோசிக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் இதை கேட்பார், கேட்டு அவர் அதை யோசித்து தன்னை ஆராய்ந்து பார்ப்பார். இன்னைக்கு நம்ம கம்யூனியனுக்கு வரும்போது கம்யூனியனுக்கு ஆண்டவர் மகா பெரிய ஆசீர்வாதங்களை இந்த கிருபையின் சாதனமாக தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கணும்னு நியமிச்சிருக்கிறார். ஆனால் அந்த கிருபை அந்த தயவு அந்த நன்மைகளை நாம் பெறாதபடிக்கு, நாம் தகுதியற்றவர்களை அதை கலந்துக்கும் செய்யும் படிக்கு இருக்கிறது என்னன்னா, ஆண்டவர் சொல்கிற மாதிரி அதில் பங்கு பெறாததுனால தான், ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதில் பங்கு பெறாததுனால. அதை முக்கியமாக கொண்டு ஆண்டவருடைய கட்டளைகள் என்ன அப்படின்ற மூணு வார்த்தைகளை நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். கம்யூனியன் பகுதியை பற்றி என்ன அந்த மூணு வார்த்தைகள்? இங்கிலீஷ் தவசில் யாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, தமிழ் தவசில் யாருக்காவது ஞாபகம் இருக்கப்பா? நினைவு கூறுதல், சோதி தறிந்தல், அறிக்கை செய்தல். வெரி குட். நினைவு கூறுதல் இல்லைங்களா, நினைவு கூறு, சோதித்தறி, அறிக்கை செய் இல்லைங்களா. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறார். இந்த பகுதியில் ஒரு மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இதில் பங்கு பெறணும். ரெண்டாவது கட்டில், நீங்கள் இதில் பங்கு பெறும் போது கர்த்தர் வலும் அவருடைய மரணத்தை அறிவிக்கிறீர்கள். மூணாவது கட்டில் இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த மூணு கட்டளைகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நினைவு கூறுதல்ன்றதை பற்றி நம்ம போன மாதம் சிந்திச்சோம் இல்லைங்களா, அதை பற்றி நிறையா படிச்சுக்கிட்டோம். அதை திருப்பியும் நான் இப்போ நினைவுபடுத்த முடியாது, நீங்கள் போய் சேமனை தான் கேட்டுக்கணும். அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம முன்னேற முடியாது. நினைவுபடுத்தணும், அதை சிந்திச்சு பாருங்கள். இன்னைக்கு நம்ம அடுத்த வார்த்தை, என்னை சோதித்தறியுங்கள், தன்னைத்தானே சோதித்தறி அப்படின்ற வார்த்தையை நம்ம சிந்திப்போம். எக்ஸாமினாவே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம், இல்லைங்களா? ஜானுக்கு எக்ஸாம்னு வைஃப் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், தப்புன்னு அனுப்பிச்சவனா அதை பார்த்து ஒரு நாளைக்கு ரெண்டு எக்ஸாம் வச்சுருக்கிறாங்க. எனக்கே பார்த்து படப்பட அனுப்பிச்சு, எக்ஸாம்னாவே நமக்கு பயம். ஒரு விதத்தில் எக்ஸாம் பயம்தான், ஏன்னா எக்ஸாம் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்யறதே இல்லை பாருங்க. எதையுமே சோதி தெரியாமல் நம்ம ஏதாவது வாங்கிடுவோமா? வாங்குறதே இல்லை. வாழ்க்கையில் எந்த எக்ஸாம் பயம்தான், ஆனால் அந்த எக்ஸாமை கடந்தால் தானே அடுத்த கிளாஸ் போக முடியும். வாழ்க்கையில் எந்த வளர்ச்சியும் எந்த முன்னேற்றமும் எந்த ப்ரொமோஷனும் தருவது எக்ஸாம். ஆனால் எக்ஸாம் நமக்கு பிடிக்கிறதில்லை. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், இருக்கிற நிலையை விட்டு வேறு நிலைக்கு போகணும், எத்தனை காலம் இப்படி இருக்கிறதுன்றது அது ஏற்படுறதே பரிசோதனையினால தான். வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. அநேக பேர் வளராமல் இருப்பதற்கு காரணம் இந்த ஆவிக்குரிய கடமையை சரியா செய்யாததுனால். இது கிரேட், ரொம்ப அவசியம். வேதம் நம்முடைய அடிப்படை கூட சோதிக்க அறிய சொல்லுது, நீங்கள் விசுவாசிகளா, உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு செய்ய சொல்லுகிறது. ஆனால் இப்போலாம் யாரும் அதை செய்யறதில்லை. கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கும் வாழ்க்கையெல்லாம் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிட்டு இன்னைக்கும் நரகத்தில் நியாய தீர்ப்பை எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க விட்ட பிள்ளை என்ன, ஒரே காரியம்தான், சோதித்தறியதுன்றதே அவங்க சரித்திரத்தில் இல்லவே இல்லை. தங்களை சோதிச்சே பார்க்க, அது ஒன்று தாண்டி செஞ்சுருந்தாங்கன்னா பரலோகம் போய் சேர்ந்துட்டு சோதித்தறியலை அவங்க. பாருங்களேன், அதான் பெரிய பிரச்சனை. நாம் சோதித்தறியணும், நாம் சோதித்தறிய யோசிச்சு பாருங்க. நம்மளை நாமளே சோதித்தறிய நமக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா தேவன் நம்மளை ஒரு நாள் சோதிப்பாரு, அந்த சோதனைக்கு நம்ம எப்படி நிற்போம்? தேவன் நம்மளை சோதிப்பாரு, அவர் ஒரு ஸ்கேல வச்சிருக்கிறாரு, அந்த ஸ்கேலின் படி நம்ம எல்லோரையும் சோதிப்பார். ஒரு நாள் வரப்போகுது, அந்த பெரிய நாளில் நம்ம எல்லோரையும் அவருடைய ஸ்கேல வச்சு அளப்பார். அளக்கும் போது இந்த நேர்காஸ் நேசர் பையனுக்கு பெஸ்டா பெல்சாக சொன்ன மாதிரி மெனே மெனே தெக்கில் உபார்த்தல் அப்படின்னா, என்னுடைய சோதிச்சு பார்த்தேன், ஆனால் ரொம்ப நீ குறைவாக இருக்கிற, அதனால உன்னை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ண மாதிரி எல்லோரையும் ஒரு நாள் சோதித்தறிவார். கடவுள் வந்து சோதித்தறியது தங்கத்தை பார்வையில் பார்த்து சோதிக்கிறது இல்லை, அவர் புடமிட்டு சோதிக்கிறவர். நம்மளுடைய சோதனையே நமக்கு நம்மளை நம்ம சோதிக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஊடுருவி எல்லாத்தையும் ஆராய்ந்து சகலமும் அறிந்த தேவனுடைய சோதனைக்கு நாம் எப்படி நிற்போம்? ஒரு நாள் அவருடைய சோதனை வருமே, யோசிச்சு பாருங்க. ஒருவேளை சில நேரங்களில் நீங்கள் சொன்னதில் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ரொம்ப மனசை குத்துச்சுன்னு. பரிதாபமான மனுஷன் நான், நான் சொன்னதே நான் பேசினதே நான் சோதனையாக சொன்னதே உங்களுக்கு பயம் கொடுத்துச்சுன்னா, இடி முழக்கத்தோடு பேசுகிற அந்த தேவனுடைய சோதனை எப்படி இருக்கும்? அது எப்படி நிற்போம்? இப்பெல்லாம் சோதிக்க வேண்டியது, இப்பெல்லாம் சோதி, அது எப்படி நிற்போம் யோசிச்சு பாருங்க. அதான் சொல்கிற மாதிரி நீ டெஸ்ட்டுக்கே இவ்வளோ பயந்துன்னா நீ ஃபைனல் எக்ஸாமில் என்ன பண்ணுவேன், போர்டு எக்ஸாமில் நீ என்ன பண்ணுவேன்? அதான் பிரச்சனை. போர்டு எக்ஸாம் ஒரு நாள் வரப்போகுது. அந்த பகுதி நமக்கு நாமளே நாமளே சோதி தெரிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி வருது. ஆண்டவர் தான் நம்மளை சோதிக்கிறதுக்கு, இது ரொம்ப முக்கியமான கடமை. ஆனால் நிறைய பேர் செய்யறதில்லை. அதான் ஒரு பிரசங்கி எழுதி இருக்கிறாரு, த ஃபர்காட்டன் ஆர்ட் ஆஃப் செல்ஃப் எக்ஸாமினேஷன். அதாவது இந்த காலத்தில் மறந்து போயிட்டாங்க எல்லாருமே, அது செய்யறதே இல்லை. ஏன் அப்படின்னா, இது மாற்றத்துக்கு ரொம்ப கஷ்டம். வெளிப்பிரகாரமான கிரியைகள் ரொம்ப நல்லா செய்யலாம், ரொம்ப ஈஸி. அப்படியே கண்களை வானத்துக்கு மேலே எடுத்து பார்த்து அப்படியே கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஆண்டவரே அப்படின்னு செய்யறது, ஒரு முகம் அப்படியே பக்தியாக வச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து கம்யூனியன் எடுத்து பக்தியாக அப்படியே இது பண்ணுறது, ஒரு அப்படியே கம்யூனியன் எடுக்கிற மாதிரி அப்படியே அதுக்கெல்லாம் குறையில் ஆடுறா புசாருன்ற மாதிரி வெளியே காரியங்கள் செய்யறதெல்லாம் கஷ்டமாக யோசிச்சு பாருங்களேன். அது செய்யறதுக்கும் கத்தோலிக்காரங்க ஜபமாலையை உட்காந்துக்கிட்டு இப்படி 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 பண்ணிட்டு இருப்பாங்க, நீ பார்த்துருக்கீங்களா? அது என்ன கஷ்டம், அது இப்படி நான் கூட பண்ணிட்டு இருப்பேன், ஒரு நாள் நான் கூட பண்ணிடுவேன், அது ரொம்ப கஷ்டமா. ஜபமால இப்படி 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 எண்ணிட்டு இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு என்ன பண்ணுவாங்க தெரியல, இப்படி இப்படி. அதுக்கும் இந்த மாதிரிலாம் வெளியில் செய்யறதுக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நிறுத்தி உன்னை உன் இருதயத்தை சோதித்து பார்க்கணும். உன் இருதயத்துக்குள்ளே பார்த்து ஒரு வாட்ச் கெட்டிருந்துச்சுன்னா அந்த வாட்ச் சின்ன சின்ன பீஸாக எடுத்து எங்க பிரச்சனைன்னு ஊடுருவி பார்க்குற மாதிரி உயிர்தயத்தை புட்டு புட்டு கொஞ்சம் பார்க்கணும்னா அது கஷ்டம், அது மாம்சத்துக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வெளியில் ட்ராமா போடுறதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப நம்ம கைவளர்ந்து நம்ம எரிடிட்டிலேயே இருக்காது, நம்ம முக்தி தாக்கிறதே கற்றுட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் நல்லா கைவேக்கு சேர்ந்த கலை. இந்த சோதி தெரியுறது ரொம்ப சுய சோதனை ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மெல்லாம் சுய அன்புலேயே பிறந்தவர்கள், சுய அன்பில் சுய அன்பின் கண்ணாடியை எப்போ பார் போட்டிருப்பதுனால் அந்த கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய நற்குணங்கள்லாம் ரொம்ப பெருசாக தெரியும், நம்முடைய பாவங்கள் குறைவுகள்லாம் குறைவாக இல்லாத மாதிரி தெரியும். ஏன்னா சுய அன்பின் கண்ணாடியில் நம்மளை சோதிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா. நம்மளை நேரடியாக ஒரு ஆண்டவர் சோதிக்கிற மாதிரி நம்மளை சோதிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து நம்முடைய தப்புங்களை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்குவோம், ஆனால் சோதிக்க மாட்டோம். ஆகவே ரொம்ப கஷ்டம். அதை வேறாக தான் யாருமே செய்யறது, அதை எப்படி செய்யணும்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. இன்னைக்கு நமக்கு அந்த பந்தியில் ஆண்டவர் அந்த கட்டளையை கொடுத்துருக்கிறதுனால ரெண்டு காரியத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு தலைப்பு என்ன, ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்காங்க. ஏன் நம்மளை சோதிக்கணும், ஏன் நம்மளை சோதிக்கணும், ரெண்டாவது எப்படி நம்மளை சோதிக்கணும். ரெண்டு பாருங்களேன், இதை மறக்க முடியுமா யாராவது? ஏன் நம்மளை சோதிக்கணும், எப்படி நம்மளை சோதிக்கணும், ரெண்டு சிம்பிள் இல்லைங்களா. ஏன் நான் சோதிக்கணும், என்னை பற்றி எனக்கு தெரியுங்க, என்னை பற்றி எனக்கு தெரியும், யார் என்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் ஏன் நம்மளை சோதிக்கணும், அதனோட அவசியம் என்ன, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த மாதம்தான் நம்மளை எப்படி சோதிக்கணும்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த சச்சோதனைன்றது வந்து திடீர்னு வேகமாக சொல்லிட்டு போயிடுறது இல்லை, அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கியம், அது செய்வதனால் எவ்வளோ ஆபத்து நமக்கு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா முதல்ல, அப்புறம் நமக்கு அது எப்படி செய்யணுன்ற ஆர்வம் நமக்கு வரும். இல்லைன்னா நான் எப்படி செய்யறதுன்னு நான் முதல்ல சொன்னேன்னா யாருமே ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. அதனால் ஏன் அது முக்கியம், அதை பற்றி ஒண்டி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஏன் அவசியம், ரெண்டு காரணங்கள் அதுக்கு அவசியம். ஏன் சச்சோதனை முக்கியம், முதலாவது காரணம், தேவனுடைய மக்களாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக பெரிய முக்கியமான கவலை என்ன, என்ன கவலை, நம்ம எந்த விதமான தொடர்ந்து போகிற பாவத்தில் நம்ம இருக்கக்கூடாது. தேவனுடைய மக்களாக நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்கு, மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய டேஞ்சர், தேவனாலே வரக்கூடிய ஆபத்து, உலகத்தினால பிசாசினால வரக்கூடிய ஆபத்து என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து போகிற பாவங்கள். தேவனுடைய மக்களாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய கவலை என்னவா இருக்கணும் தெரியுமா, தொடர்ந்து போகிற பாவங்கள். அதுக்கக்கூடாது. அது எப்படி, எப்படி அந்த கவலை, ஏன் அந்த தொடர்ந்து போக பாவம் இல்லாதபடி எப்படி செய்ய முடியும், சச்சோதனைகள் தான் முடியும் பாருங்களேன். அநேக காரியங்களை கொடுத்து நம்ம கவலைப்படுறோம், ஆனால் இது எல்லாமே பாதிப்புகள், எஃபெக்ட் காஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை, இதுக்கெல்லாம் வேறு என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை, வேறு என்ன, எல்லாத்துக்கும் வேறு. நான் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் சமாதானம் இல்லை, ஏன் நிம்மதி இல்லை, ஏன் ஆண்டவர் ஜபத்தை கேட்கறது இல்லை, ஏன் காசஸை பார்க்குறோம், காரணங்களை பார்க்குறோம் பாதிப்புகளை பார்க்குறோம். ஆனால் அது காரணத்தை நம்ம யோசிக்கிறதே இல்லை. காரணம் பாவம் வாழ்க்கையில் நம்ம கவலைப்பட வேண்டியது, ஏன் அது இல்லை இது இல்லை கனி இல்லை, போன வாட்டி அந்த தண்ணீர் அண்டையில் நடப்பட்ட மரம் போல் வருகிற கனி, தன் காலத்தில் கனி கொடுக்கறது நம்ம வேலை இல்லை, கனியை பற்றி தான் கவலை நம்மளுக்கு, கனி தானாக வரணும். நம்ம கவலை என்ன இருக்கணும், வேரில் இருக்கணும் கவலை இல்லைங்களா. அதே மாதிரி வேறு என்ன, ஒரு தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக என் வாழ்க்கையில் மிகப்பெரிய கவலை என்ன, எந்த பாவம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து போகக்கூடாது. பாருங்களேன், சங்கீதக்காரன் அதை பற்றி எவ்வளோ கவலைப்படுறார். தாவீது அவர் எழுதின ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம், நமக்கெல்லாம் பிடிச்ச சங்கீதம், சங்கீதம் 139. இந்த சங்கீதம் முழுசாக படிக்க வேண்டியதில்ல, அது என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆண்டவர் சகலமும் அறிந்தவர், எல்லாருக்கும் நமக்கு தெரியும் ஆண்டவரே சகலமும் அறிந்தவர்ன்றது ஒண்டி தாவீது விடலை. அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருடைய சகலமும் அறிந்த குணத்தை அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ரியலைஸ் பண்ணுறார். என்ன, ஆண்டவரே நான் உட்காரதையும் நீ அறிஞ்சிருக்கிறேன், நான் எந்திரிக்கிறதோ நீ அறிஞ்சிருக்கிறேன், நான் படுக்கிறதோ நீ அறிஞ்சிருக்கிறேன், எல்லாம் என்னுடைய ஒவ்வொரு செயல் ஆக்ஷனும் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஆக்ஷன் அதை ரியலைஸ் பண்ற, நான் ஒவ்வொரு செயலும் நீர் கவனிக்கிறீர் அறிகிறீர். என் செயல்கள் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, என் சிந்தனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் சிந்தனைகளையும் அறிந்திருக்கிறீர். சிந்தனை மாத்திரம் இல்ல, என் வார்த்தைகள் என் வாயில் வருவதற்கு முன்பதாகவே நான் என்ன பேசுவேன் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு தெரியும் பாருங்க நம்மளை பத்தி. நம்மளை பத்தி நமக்கா தெரியும், நமக்கு பத்தி நம்மளை விட யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். என்ன பேசுதான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு, உன் சிந்தனை என்னன்னு தெரியும், நீ எப்போ உட்காருவ எப்போ எந்திரிக்கிற எல்லாம் கவனிக்கிறவர் அவர். அந்த ஆண்டவருடைய குணாதிசயத்தை பர்சனலா அப்ளை பண்றார். அடுத்ததாக ஆண்டவருடைய ஒரு ஓம்னி பிரசன்ஸ், அவர் எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய குணாதிசயத்தை பர்சனலா அப்ளை பண்றார். என்ன, இவர்கிட்ட வந்து எங்கன்னா தப்பிச்சு ஒழிஞ்சுக்க முடியுமா? ஒழிஞ்சிக்க முடியுமா? இவர்கிட்ட அது ஓடி போய் இவர் பார்க்காத மாதிரி நம்ம எங்கன்னா போய் ஒழிஞ்சுக்கிறோம், வானத்துக்கு மேலே போய் ஒரு ஏரோப்ளைனில் போய் வானம் மேகம்லாம் மூடி இருக்கிற இடத்துல போய் ஒழிஞ்சிக்க முடியுமா? முடியாது. அங்கேயும் அவர் இருக்கிறார். இல்லை பாதாளத்து கீழே போய் அங்கே ஒரு கூடாரத்தை பண்ணிக்கிட்டு ஒரு போய் ஒழிஞ்சிக்க முடியுமா? இல்லை, அங்கேயே பக்கத்தில் இருக்கிறார். கடல்லாம் தாண்டி நான் ஓரத்தில் போய் ஒழிஞ்சிக்க முடியுமா? இல்லை. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருளாக்கி ஒழிஞ்சிக்க முடியுமா? அவருக்கு இருளும் இருள் இல்லை. எங்க போனாலும் நம்ம குடுமையை பிடிச்சி தூக்கிட்டு வருவார். அவர்கிட்ட இருந்து ஒளிஞ்சு எங்க போய் வீட்டில் பசங்க ஒளிஞ்சுக்கும் போது எங்க ஒளிஞ்சுக்கிட்டாலும் காது பிடிச்சி தூக்கிட்டு வர மாதிரி உங்ககிட்ட இருந்து ஒளியவே முடியாது சாமி. எல்லாத்தையும் அறிஞ்சவரும் பிரசன்னத்துல இருந்து நான் எங்கே போவேன் அதை சொல்லி முடிச்சு பாருங்களேன். அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்ற அந்த சங்கீதத்தை எப்படி கொண்டு வர, தவிர்க்க முடியாத விளைவு, ஆண்டவர் சகலமும் அறிந்தவராய் இருந்தார் ஆனால் துன்மார்கனை பயங்கரமா சங்கரிப்பார். ஒரு நாள் துன்மார்கனுடைய ஒவ்வொரு செயலும் உட்காறுதலும் எந்திரிக்கிறதும் அவர் சிந்தனையும் பேச்சும் எல்லாத்தையும் கவனிச்சு ரெக்கார்ட் பண்ற தேவன் தவறளிக்காதபடிக்கு விளைவு என்ன, அவர் எல்லா அக்கிரமத்தையும் அறிந்து நோட் பண்ற தேவன் அவனை சங்கரிப்பார் ஒரு நாள். அதுதான் சொல்றார். அதை அறிந்த தாவீது என்ன சொல்றாரு, 23 தன் பர்சனலா ஒரு ஜபமா கொண்டு வர்றாரு. என்ன சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்ச சாமி எல்லாத்தையும் பார்க்கிற ஆண்டவரே, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். இதுதான் அவருடைய பிரேயர், த கிரேட் பிரேயர். சகலமும் அறிந்த தேவனே என்னை ஆராய்ந்து, மூணு காரியத்தை கேட்கிறாருங்க. என்ன முதலாவது, ஒரு கெஞ்சுகிற மன்றாடுகிற ஒரு இறக்கம் என்ன, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஏன் அப்படி ஆராயணும், என்னத்தை தேடணும்ன்றாரு, எனக்குள்ள என்ன தேடணும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ. ரெண்டாவது தான் வேதனை, இங்கிலீஷ்ல த விக்கிட் வே, பாவத்துக்கு போற பாவ வழி, எனக்குள்ள பாவம் இருக்குதா, பாவத்துக்கு போற காரியங்கள் இருக்குதா, விக்கிடுவே துன்மார்க்க வழி என்னில் உண்டோ. வேதனைனா அது எனக்கு பயங்கர வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இந்த காரியம் தான் எனக்கு பயங்கர வேதனை ஏற்படுத்துது, அது என்னிடத்தில் இருக்கிறதா என்று அறியணும், அந்த சர்ச் பண்ணும். அதாவது இவர் வந்து கேட்கறது வந்து இதை புரிஞ்சுக்கணும், ஆண்டவருக்கு தெரியாம தெரிஞ்சுக்கோங்க ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து தெரிஞ்சுக்கோங்கன்னு கேட்கல. ஏன்னா ஏற்கனவே தான் சொன்னார் அவருக்கு எல்லாம் தெரியும், உட்காருதல் சிந்தனை எல்லாம் தெரியும். இவர் என்ன கேட்கிறாருன்னா, ஆண்டவரே நான் பாவத்தில் குருடாக்கப்பட்ட மனுஷன், என்னுடைய பாவங்களை என்னுடைய அக்கிரமங்களை நான் காணாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், எனக்கு அது என் வாழ்க்கையில எந்த விதமான தீங்கு உருவாக்குதுன்ற அறிவு கூட எனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா உம்முடைய தெய்வீக வெளிச்சத்தினால் உம்முடைய தெய்வீக பார்வையினால் அதை பார்த்து அந்த வெளிச்சத்தை எனக்கு காமியும், இது என் வாழ்க்கையில எவ்வளவு தீர்வளிக்குதுன்னு உம்முடைய பார்வையிலிருந்து பார்த்து நான் அந்த பாவத்தை உணர எனக்கு உதவி செய்ய மாட்டேன், என்னை ஆராய்ந்து அறிந்து கொள். எனக்கு தெரிய மாட்டேன் குருடனா, எனக்கு காமியும். அது எந்த பார்வையில, நிறைய காரியங்கள் நம்ம பார்வையில ஓகேன்னு விட்டுருவோம், அவருடைய பார்வையில் பார்த்தா அது எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு தீங்கு, நமக்கு எவ்வளவு கெடுதல் செய்து என்பதை உம்முடைய பார்வையில் பார்க்க எனக்கு கற்றுத்தாரு ஆண்டவரே. பார்த்து என்ன பண்ணணும், அதனோட குறிக்கோள் என்ன, நித்திய வழியில் என்னை நடத்தும், என்னை ஆராய்ந்து சோதித்தறியும். முதலாவது வேதனை உண்டாக்கும் வழி என்னில் இருக்கிறதா என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழினா பாவ வழியிலேயே நம்ம போகும்போது பெரும் வேதனை வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையிலையும் நித்தியத்திலையும் பெரும் வேதனை ஏற்படுத்தும். அந்த இதை என்கிட்ட எடுத்து நித்திய வழி, இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிற வழி மாத்திரம் இல்லை, கொஞ்ச காலத்துக்கு நல்லா போற சுகமா போற வழி இல்லை, காலத்தையும் நித்தியத்தின் சோதனையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய நித்திய வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. நித்திய சுதந்திரம், நித்திய சமாதானம், நித்திய நிம்மதி, நித்திய விடுதலை இருக்கக்கூடிய வழியில் என்னை நடத்தும். யோசிச்சு பாருங்க, அருமையான ஜபம் இல்லை. நம்ம கம்யூனியனுக்கு வரும்போது நம்ம ஆண்டவர் சொல்ற தன்னைத்தானே சோதித்தறி, இதை விட நல்ல ஜபம் நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஆண்டவரே என்னை சோதித்தறின்னு நீங்க சொல்றீங்க, என்னை ஆராய்ந்து நீங்க அறியுங்க, வேதனை உண்டாக்கும் வழியில் என்னில் இருக்கிறதான் எனக்கு காமிங்க ஆண்டவரே, நித்திய வழியில் என்னை நடத்துங்க ஆண்டவரே. அருமையான ஜபம், கம்யூனியனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஜபம் இல்லைங்களா? ஏன் தாவீது பாருங்க எவ்வளவு இதோடு, ஏன் தற்சோதனை ரொம்ப அவசியம், ஏன் அப்படின்னா மனிதனுடைய பிரதான மிகப்பெரிய நோக்கம், வாழ்வின் நோக்கம் என்ன என்ன? தேவனை மகிமைப்படுத்தல். அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை படைத்தார் இல்லைங்களா? நம்ம போன வாரம் விசுவாச அறிக்கையில மென்ஸ் மீட்டிங்ல பாக்குறோம், அவருக்குள்ள இருந்து ஜீவனும், அவருக்குள்ள இருந்து பாக்கியமும், அவருக்குள்ள இருந்து எல்லா வல்லமையும் எல்லாருக்கும் புறப்படுதான். அவர் வந்து யார்கிட்ட இருந்தும் ஒன்னும் வாங்கறது இல்லையா, யார் மேலையும் சார்ந்தது இல்லையா, நம்ம நமக்கிட்ட ஒண்ணுமே அவருக்கு தேவையில்லை. அவருக்கு இருக்கக்கூடிய மகிமைக்கு நாம் ஒரு துளி மகிமையும் சேர்க்கிறதே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், யோபு சொல்றாரு, இளையாசதை வலியுறுத்தி சொன்னாரு, யோபு சொல்றாரு, ஒரு மனுஷன் பரிபூர்ணமா நான் நீதிமானா நடக்கிறதுனால ஆண்டவருக்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? நம்ம ஒழுங்கா நடக்கிறதுனால அதுல எந்த பயனும் அவருக்கு இல்லை, நமக்கு தான் பயன். அவர் எந்த விதத்திலையும் எந்த சிருஷ்டிக்கு மேலையும் சார்ந்து இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏங்க அவர் படைச்சாரு? அவருக்கு எந்த பயனும் இல்லாத போதும் படைச்சாரு, அவருக்கு எந்த பயனும் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மனித குலத்தை உங்களை என்னையும் இந்நாள் வரைக்கும் ஆதரிச்சு வராரு. எந்த பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களுக்கா தன் குமாரனையே கொடுத்து இந்த அளவுக்கு தியாகம் செய்து ரட்சிப்பை சம்பாதிச்சு கொடுத்தாரு? யோசிச்சு பாருங்களேன், அது ரொம்ப அனார்ந்த சிந்தனை. அது யோசிச்சு பார்த்தா இவரை தானே ஆராதிக்கணும், இவருக்குத்தான் எல்லா தேவதூதர்களும் எல்லா மனிதர்களும் ஆராதிக்கவும் அவரை தொழுது கொள்ளவும் அவருக்கு முழு கீழ்ப்படிதலை செலுத்த அவர் பாத்திரமா இருக்கிறார். எந்த பயனும் இல்லை ஆனாலும் உங்களை படைச்சு, எந்த பயனும் இல்லை, நீங்க எந்த மகிமையும் எனக்கு இருக்கக்கூடிய மகிமைக்கு சேர்க்கவே முடியாது, நான் எப்பொழுதும் மகிமை உள்ளவராக இருக்கிறேன். ஆனாலும் அவரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நம்மளை படைச்சார், அவரை மகிமைப்படுத்துறதுல தான் நமக்கு எந்த அர்த்தமும் உண்டு. இல்லைன்னா கடவுளுக்கு நம்ம என்னதான் செய்ய முடியும்? ஒன்றும் இல்லை, என்ன இல்லை. அவர் மகிமைப்படுத்தி வாழ், உனக்காக உன் நல்லதுக்காக. யோசிச்சு பாருங்களேன், அவர் மகிமைப்படுத்தி வாழ், அவர் மகிமைப்படுத்தி அதுக்காக தான் நம்மளை படைத்தார். ஆனா அவரை மகிமைப்படுத்தாம நாம் வாழ்வது, நான் அவரை மகிமைப்படுத்தாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில செய்கிற தடை என்ன? எந்த காரியம் நாம் அவரை மகிமைப்படுத்தாதபடிக்கு வாழாதபடிக்கு பண்ணிருந்து? பாவம். பாவம் இருக்கிற வரைக்கும் அவரை மகிமைப்படுத்துற வாழ்க்கையே நம்ம வாழ்வதில்லை. அதனால தான் ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கவலை என்னவா இருக்கணும் தெரியுமா? நான் தேவனை மகிமைப்படுத்தணும்னா என் வாழ்க்கையில எந்த தொடர்ந்து போற பாவமும் இருக்காது. ஏன் தேவனை மகிமைப்படுத்துறதை விட தேவனை கனவீனப்படுத்தி அவரை அவமானப்படுத்தி அவ்வளோ உயர்ந்தவரை கொண்டு அவரை கேவலப்படுத்துறது பாவம். அதனால தான் என் வாழ்க்கையில எந்த பாவமும் இராதபடிக்கு பார்த்துக்கிறதா வாழ்க்கையில அதுவோ இதுவோ அதுவோ இதுவோ இல்லை, இதுதான் முக்கியம், தேவையானது ஒன்று, இதுதான் முக்கியம். இதுக்காகத்தான் நீ படைச்சிருக்க, இதுக்காகத்தான் ஆண்டவர் உனக்கு மூச்சு கொடுத்துருக்காரு, இதுக்காகத்தான் உன் நரம்பு நாடி ஓடுது, ரத்தம் ஓடுது, இதுக்காகத்தான் தேவ மகிமைக்காகத்தான் இருக்கிற நீ இதே பரிபூர்ணமா வாழ்ந்து நீ அதை செஞ்சு இதை செஞ்சதுனால அவருக்கு ஒன்றும் சேர்க்க போறது இல்லை, ஒன்றும் சேர்க்க போறது. இதுக்காகத்தான் நாம் இருக்கிறோம். அதனால மிகப்பெரிய கவலை என்ன? நாம் தொடர்ந்து போற எந்த பாவமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தாவீதுக்கு அதனால தான் என்ன சொல்றாரு? ஆண்டவரே எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிற சாமியே, எல்லா இடங்களும் இருக்கிற ஆண்டவரே, என்னை எப்படி என்ன ஆர்வம் இருக்கும், என்ன வாஞ்சியோடு அவர் கேட்பாரு. ஒரு வார்த்தையா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து ஆராய்ந்து சோதித்து, அதெல்லாம் என்ன காட்டுது? எவ்வளவு ஆர்வத்தோடு கேட்கிறாரு காட்டுது. என் வாழ்க்கையில் இதுதான் ஆண்டவர் முக்கியம், இதுதான் ஆண்டவர் அவசியம். என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து என்னை பாரு. இதான் நம்ம வாழ்க்கையில பெரிய கவலையா இருக்கணும். ஏன்? ரெண்டு காரணம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பாவம் இருந்துச்சுன்னா தேவனை மகிமைப்படுத்துறத பதில் அவரை பயங்கரமா அவமானப்படுத்துறோம். ரெண்டாவது, எந்த விதமான பாவமும் நம்ம வாழ்க்கையில் அறிஞ்சிருக்கிற பாவமும் நமக்கு அறியாம இருக்கிற பாவமும் சரி, நம்ம ஆத்துமால மிகப்பெரிய தீங்கு செஞ்சுவார். ரெண்டு காரணம். ஏன் தச்சோதனை அவசியம்? ஏன் தச்சோதனை அவசியம்னா, நம்ம வாழ்க்கையில எந்த தொடர்ந்து பாவம் இருக்காது படிக்க நம்ம பார்த்துக்கணும். அது செய்யக்கூடியது தச்சோதனை ஒன்றுதான் இல்லைங்களா. பாருங்க, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இது குறித்து எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு. என்ன நம்மளுடைய வாழ்க்கையில எதை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம், எந்த அளவுக்கு அதை திருப்பி திருப்பி சொல்றாரு. உபாகம 4:10 நான் படிக்கிறேன். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவி. நீ எச்சரிக்கையாயிரு, உன் ஆத்துமாவை நீ ஜாக்கிரதையா பார்த்துக்க. ரொம்ப ஜாக்கிரதையா நீ பார்த்துக்க வேண்டியதுதான். வாழ்க்கையில ஆத்துமால எந்த பாவம் இராதபடிக்கு நீ பாத்துக்க. இது மறந்துடாத, மறந்துடாத. பாவம்னா அந்த கற்பனையை மறந்துடாத அப்படின்ற அதே வசனத்துல கீழே, ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்து கொள்ளாதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏங்க ஆண்டவர் இவ்வளவு சொல்லணும்? உங்களை கெடுத்து கரெக்ட் பண்ணிக்காத படிக்கும் ஆத்மா குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா, ரொம்ப கேர்ஃபுல்ல, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. அவரு கெத்தமனையில ரத்த வேர்வா இருக்கும் போது சொல்ற, விழித்திருந்து ஜபம் பண். சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண். உங்கள் இதயம் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகள்னாலும் பாரமடையாத படிக்கு எச்சரிக்கையா இருங்க. சேம், வெரி டெலிஜென்ட், ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, ரொம்ப ஜாக்கிரதையா இரு, ரொம்ப ஜாக்கிரதையா இரு. உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. எபேசியர்ல, நீங்கள் ஞானம் உள்ளவர்களை இல்லாதவர்களை போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்கள் போல் கவனமாய் நடந்து பாருங்க. எவ்வளவு வசனங்கள். எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிருக்கு, ரொம்ப கவலையாயிரு. ஏன்? நம்ம எந்த விதத்தில் பாவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவரை தனவீன பண்ற வாழ்க்கையில தான் வாழ்க்கை. நம்ம எதுக்கு வாழ்றோம், ஏன் வாழ்றோம்ன்ற நோக்கத்தையே குலைச்சிக்கிட்டு நம்ம வாழ்றோம். இதுதான் காரணம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய கவலை பாவம், தொடர்ந்து போகிற பாவம் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம இருந்தோம்னா யோசிச்சு பாருங்களேன், இதுதான் நம்ம வாழ்க்கையில் பெரிய கவலையாக இருந்துச்சுன்னா, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து சோதித்தறியோன்னு சொல்லி காரியங்களை சரி பண்ணிக்கிட்டு வளர்ற எவ்வளோ அழகாக கிருபையில் வளருவோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அழகாக கிருபை, எவ்வளோ தேவனுக்கு மகிமை கொடுக்குற அளவுக்கு நம்ம இருப்போம். அவிசுவாசிகள் பார்க்குறவர்கள் நம்மளை எவ்வளோ விசேஷமாக பார்ப்பாங்க. சுவிசேஷம் நம்ம மூலமாக எவ்வளோ பரவும், எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளே வரலாம், எந்த அளவுக்கு காஸ்பலுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கலாம், இதெல்லாம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? இதை குறித்து எச்சரிக்கை இல்லை நம்மளுக்கு. ஆத்மா குறித்து எச்சரிக்கை இல்லை, அதான் காரணம். வரீங்களேன். ஆகவே சச்சோதனை அவசியம். இது ஆண்டவரை கனவீனம் பண்றது மாத்திரம் இல்லை, நம்ம ஆத்மாக்கு பெரிய தீங்கு உருவாக்குறது நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவம். பாவத்தை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில போச்சுன்னா மகா பெரிய ஆபத்து நமக்கு ஏற்படுத்துது. தீங்கு உண்டாக்கும் வழின்றார் இல்லைங்களா, வேதனை உண்டாக்கும் வழின்றார். பெரும் வேதனையை கொண்டு வருது நம்ம வாழ்க்கையில பாவம், தொடர்ந்து போற பாவம். என்ன, எப்படி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளா இருந்தால் ஆண்டவர் கோபம் ஊட்டுது, கோபம் முட்டுது. பாவத்தினுடைய குற்ற பலி பலி நம்ம மேல வருது, கில்ட் நம்ம மேல வருது. நம்ம ஒருவேளை எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியுமா, இது இவ்வளவு பெரிய பாவம்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஆண்டவரே, நியாய தீர்ப்புல போயிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நின்று, ஐயோ இது இவ்வளவு பெரிய பயங்கரம்னு எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு தானே எத்தனை தடவை எச்சரிக்கையாயிரு எச்சரிக்கையாயிரு கவனமாயிரு, உன்னை சோதித்து பாரு, இதை கவனிச்சு பாரு, என்னை ஆராய்ந்து அறிய, இதெல்லாம் உனக்கு சொல்லியும் எனக்கு தெரியாது ஆண்டவர், இவ்வளவு பெரிய பயங்கரம் எனக்கு தெரியாம போச்சாண்டவரேன்னு சொல்ல முடியுமா? டபுள் குற்றம் நம்ம மேல உருவாது, டபுள் குற்றம் நம்ம மேல உருவாது. யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியாம போச்சாண்டவரேன்னு சொல்லலாமா? அதுக்கு தானே சொன்னேன் எத்தனை வாத்தி எச்சரிக்கையாயிருந்தேன், நம்ம மேலேயே சொல்லுவார் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆகவே இது பெரிய ஆபத்து. நம்ம தேவனை கோபம் ஊட்டுறது மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு விசுவாச வாழ்க்கையை கசப்புள்ள வாழ்க்கையா செய்து கூடியது பாவம் தான். ஏன் இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தை சமாதானத்தை ஆனந்தத்தை நிம்மதிய இளைப்பாறுதலை கொண்டு வருகிற ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துறது பாவம், தொடர்ந்து விசுவாசிக்குள்ள போற பாவம். அவரை துக்கப்படுத்தினவுன்னு அவர் நம்மளை விட்டு போகாம இருக்கலாம், ஆனா அவர் செயல்படுது இன்ஆப்ரேட்டிவ் ஆகி துக்கப்பட்டவரா இருப்பதனால் எந்த கிடைக்க வேண்டிய ஆறுதல், கிடைக்க வேண்டிய அனுபவிக்க வேண்டிய சமாதானம், தேவ பிள்ளையின் ஆனந்தம், நிம்மதி, இது எதுவுமே இல்லாம கசப்பா வாழ்க்கை இந்த வாழ்க்கை போயிருக்கு. காரணம் தொடர்ந்து போற பாவம், தொடர்ந்து போற பாவம் நம்மளை பலவிதமான தேவனுடைய சுற்றைக்கு உள்ளாக்கி வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு செய்யக்கூடியது தொடர்ந்து போற பாவம். எவ்வளோ அதுல இழக்கிறோம்ன்றது நம்மளால சொல்லியே முடியாது. ஆனா நம்ம பாவங்கள் தீர்மானம் பண்ணி வேணும்னு செய்தி ஆண்டவரே, முடிவெடுத்து செய்தி ஆண்டவரே, கேர்லெஸ்ஸா செய்தி ஆண்டவரே, பாவத்தின் வஞ்சனையினால நாம் அந்த பாவத்தை செஞ்சிருந்தாலும் நாம் நம்மளை சோதித்தறியாததுனால தான் அப்படி விழுந்துட்டோம். சோதித்தறிஞ்சா வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம், புரியுதுங்களா? பாவத்தின் வஞ்சனையினால தான் செஞ்சோம், தெரியாம செஞ்சிட்டோம் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு தானே சோதித்தறிகின்றாரு, சோதித்தறியாதனால தான் அப்படி போயிடுறோம். யோசிச்சு பாருங்க. ஆகவே முதல் காரணம் ஏன் நம்மளை சோதித்தறியணும், தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய கவலை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து போற பாவம் இருக்கக்கூடாது, அதான் பெரிய கவலை. தொடர்ந்து அடுத்ததாக அநேக பேர் ஏன், ரெண்டாவது காரணம் ஏன் சோதித்தறியது ரொம்ப அவசியம், அநேக விசுவாசிகள் பயங்கரமான தொடர்ந்து போற பாவத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனா அதை பத்தி எந்த உணர்வும் இல்லாம இருக்கலாம். அநேக விசுவாசிகள் பயங்கரமான தொடர்ந்து போற பாவத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கம்யூனியன் எடுத்துக்கொண்டிருக்கலாம், பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கலாம், பேப்டிசம் எடுத்துக்கொண்டிருக்கலாம், ஆனா அதை பத்தி எந்த உணர்வும் இல்லாம இருக்கலாம். எப்படிங்க விசுவாசி அவங்களை எந்த அளவுக்கு அந்த பாவம் சீர்குலைக்குது, எந்த அளவுக்கு அவங்களை அழிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியாம அவங்க இருக்கலாம் பாருங்க. அதனால தான் தாவீது கதறாங்க, ஆண்டவரே என் வேதனை உண்டாக்கும் வழி எங்களுக்கு இருக்கிறதா என்று நீங்க பார்த்து சொல்லுங்க, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன்னா பாவத்துக்கு இயற்கையாவே நாட்டம் கொண்டவர்கள் நம்ம, இல்லைங்களா? ஒரு கல்லு தூக்கி மேலே இருந்து போட்டா எங்கதான் விழுவோம், மேலே போவாது, கீழே விழுவோம். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கழட்டி விட்டோம்னா நம்ம நல்லதை தேடி போக மாட்டோம், பாவத்தை தான் தேடிப்போம். இயற்கையாகவே நம்ம இருதய கரப்ஷன் பாவத்தை நாடிதான் போகுது, கீழே தான் போகுது. விசுவாசிகளாக இருந்த போதும் நமக்குள்ளே எஞ்சி இருக்கிற பாவம், மரண சரீரம், உள்ளுக்குள்ளே இருக்கிற இச்சைகள், அந்த நாட்டம்தான் நம்மளை அறியாமையே பாவம் நமக்குள்ளே திருடி உள்ளே வந்துட முடியும், நலிவு உள்ளே வந்துட முடியும். அது மாத்திரம் இல்லை, பாவத்தின் சோதனைகள் நடுவில் நம்ம வாழ்கிறோம், பலவிதமான வலைகளுக்கு நடுவில் வாழ்கிறோம். சோதிக்கிறவன் இல்லைங்களா? எப்போ பாரு தந்திரம், ஜாக்கிரதையா அங்கேயும் பாருங்களேன், விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், உங்கள் சத்ருவான பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் இருக்கிறான். ஜாக்கிரதை இல்லாம அவன் வாயில போய் உழுவாதீங்க, ஜாக்கிரதையாயிருங்க. பாருங்களேன் ஏன் செல்ஃப் எக்ஸாமினேஷன் முக்கியம், பாவத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், அதை பத்தி எந்த க்ளூவும் இல்லாம இருக்கலாம். பாருங்க நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படிங்க பாவத்தில் நம்ம இருக்கலாம், அதை பத்தி தெரியாம இருக்கலாம். ஏன்னா பாவத்தினுடைய குருடாக்கக்கூடிய வஞ்சகத்தன்மை, குருடாக்கக்கூடிய வஞ்சகத்தன்மை, இதை நம்ம கொஞ்சம் நான் ட்ரை பண்றேன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியமானது இந்த டைனமிக் ஆப்ஷன். ஏன்னா நம்ம இதையும் பாவத்தில் நிறைஞ்சிருக்கு, கரப்ஷன்ல நிறைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு பாவம் நம்மளை அட்டாக் பண்ணுதோ அந்த அளவுக்கு நம்ம மூளை கெட்டு போகுது. பாவம் நம்மளை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஆத்மாக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் பண்ற ஆப்ரேஷன் வந்து ரொம்ப பயங்கரம், மேஜர் ஆப்ரேஷன் நமக்குள்ள பண்ணி விட்டுருக்கு. பாவம் ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் பண்ணி விட்டுருக்கு. என்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுது? நம்மளை ஆப்ரேஷன் பண்ணி எந்த அளவுக்கு அது அதிகமாக அதுக்கு இடம் கொடுக்குறோமோ நம்ம மனதை இருதயத்தை ஆத்மாவை இருளாக்கி வஞ்சிக்கும்படி செஞ்சது. ஏன் எப்படிங்க? பாவத்தை பார்த்தோம்னா, எந்த பாவத்தை பார்த்தோம்னா, மிகவும் வெறுக்கக்கூடிய அருவறுக்க தன்மை தான் பாவம். ஏன்? ஆண்டவர் சரியா பார்க்கிறவர், ஆண்டவர் அவர் எல்லா பாவத்தை அப்படித்தான் பார்க்கிறார் இல்லைங்களா. மிகவும் அருவறுக்க தன்மை பாவம், நம்மளும் அப்படித்தான் பார்க்கணும். ஆனா நமக்கு அப்படி தெரியலையே, எல்லாம் பாவங்கள் அப்படி மோசம்தான்ப்பா. ஆனா ஒரு சில பாவங்கள் என்னுடைய டார்லிங், அது இன்பமான பாவங்கள். ஏன் அப்படி இருக்கு நமக்கு? ஏன் அப்படி இருக்கு? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் சில பாவங்கள் அப்படி இருக்கு? அந்த பாவம் மோசம் இல்லாத தன்மையினால இல்லை, அந்த பாவம் ஆண்டவர் தண்டிக்க மாட்டாருன்னு இல்லை, அதை விசுவாசியோ சரி அவிசுவாசியோ யார் செஞ்சாலும் பயங்கர தண்டனை ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏன் அந்த பாவம் நமக்கு இன்பமாக இருக்கு? ஏன்னா அது நமக்குள்ள செய்யக்கூடாத ஒரு ஆப்ரேஷன் செஞ்சிருச்சு. செய்யக்கூடாத ஒரு ஆப்ரேஷன் செஞ்சு அதை நாம் பார்க்குற பார்வையை மாற்றி நம்மளை கெடுத்து விட்டுருச்சு. அதனால தான் அது நமக்கு விசேஷமாக தேவை. தேசங்களே போட்டு அழிச்சார், ஜாதிகளே போட்டு குவிச்சார் ஆண்டவர் இந்த பாவங்க. ஆனால் நமக்கு அது இன்பமாக தெரியறதுக்கு காரணம் ஏன்? நமக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. என்ன ஆப்ரேஷனுங்க? என்ன பாவத்தின் வஞ்சனையான ஆப்ரேஷன், த டிசப்டிவ் ஆப்ரேஷன் ஆஃப் சின். ஏன் கடவுள் பாருங்களேன், இந்த எப்படி பாவம் வேலை செய்யுதுன்னு யோசிச்சு பாருங்க. கடவுள் எப்படி வேலை செய்கிறாரு? அவர் நம்ம மைண்டுக்கு பேசுகிறார், சத்தியத்தை பேசுகிறாரு. அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சிக்கிட்டு நம்ம யோசித்து தியானம் பண்ணும்போது நம்ம இதயம் பூரிக்கு, நம்ம இதயம் பாதிக்கப்பட்ட உணர்ச்சிகள் பாதிக்கப்பட்டதுனால நம்ம சித்தம் பாதிக்குது. நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம அழுகுறோம், இது தப்புன்னு அறிஞ்சு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறோம். அதான் ஆண்டவர் வேலை செய்யுது. பாவம் அதுக்கு ரிவர்ஸாக வேலை செய்யும். முதல்ல மூளைக்கு பேசாது, கடைசி தான் மூளை. முதல்ல எதுக்கு தெரியுமா பேசும்? எமோஷன்ஸ்க்கு. பாவம் ஒரு இச்சை நமக்குள்ள வருது, நம்மளை சோதிக்குது. அந்த இச்சைக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அநித்தியமான சந்தோஷம் கொடுக்குது, பாவ சந்தோஷம். கொஞ்ச நேரம் ஃப்ளீட்டிங் ப்ளஷர், ஒரு செகண்ட், ஒரு சில நேரங்கள் இன்பம் கொடுக்குது அந்த பாவம் இல்லைங்களா. நம்ம உணர்ச்சிகளை தூண்டி நமக்கு இன்பம் கொடுக்கும், கொஞ்ச நேரம் தான் அந்த இன்பம்லாம். அந்த கொஞ்சம் இன்பத்தை பயன்படுத்தி இன்னும் சோதிச்சு சோதிச்சு அடுத்ததாக நம்முடைய சித்தத்தின் ஒப்புதலை வாங்குது, சித்தத்தை பாதிக்குது. இன்னொரு வாட்டி செய்தியாத, இன்னொரு வாட்டி செய்தியாத, நம்ம சித்தத்தை பாதிச்சு அதில் ஒப்புதலை வாங்கி சித்தத்தை ஜெயித்த பிறகு என்ன பண்ணுது? நம்ம மைண்டை வஞ்சிக்க ஆரம்பிக்குது. எனக்கு இவ்வளோ நல்லா ஃபீல் ஆகுது, அதை அடிக்கடி செய்கிறனே, இது எப்படி தப்பாக இருக்க முடியும்? இது நமக்கு நல்லா தானே இருக்குது, இது செய்கிறதுனால எவ்வளோ சந்தோஷம் வருது நமக்கு, நம்மளால் இதுலேருந்து மேற்கொள்ள முடியலையே, இது நல்லா தானே இருக்குதுன்னு நம்முடைய மைண்டை கரப் பண்ணுது. நம்ம மைண்டை வித்தியாசம், எந்த பாவத்தை ஆரம்பத்தில் பார்த்து மனசாட்சி பதறிச்சோ, எந்த பாவத்தை பார்த்து நடுக்கம் வந்துச்சோ, அந்த பாவம் தொடர்ந்து செய்ய 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 என்னவா மாறிப்போது? ஒருவேளை அது பரவாயில்ல, ஒருவேளை அது செஞ்சுக்கலாம். இதாங்க ஆப்ரேஷன், பாவத்தின் ஆப்ரேஷன் நடக்கிறது. வஞ்சனையாக எந்த பாவம் ஆண்டவர் மிகவும் அருவறுத்து மிகவும் தண்டிப்பேன் மிகவும் அடிப்பேன்னு சொல்லியிருக்காரோ அந்த பாவம் இப்போ நம்ம மனதை ஆட்கொண்டு அதை இன்பமாக பார்க்க, நல்லதாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இருதய கடினப்படுற ஸ்டேஜ். மைண்ட் வந்து இன்னமே அந்த பாவத்தினுடைய தீமைத்தனத்தை, அந்த பாவத்தினுடைய அருவறுக்கத்தன்மையை பார்க்கக்கூடிய தன்மை இழந்து போச்சு என் மைண்ட். என்ன அது மோசமாக தெரிய மாட்டேங்குது, நல்லா தெரியுது. ஆண்டவர் எவ்வளோ தான் சொல்லட்டும், எனக்கு இன்பமாக தெரியுது. அந்த பாவத்தில் இன்பம் இருப்பதுனால என் மூளை அது கெடுத்துட்டதுனால, அது என்னை ஆட்கொண்டு 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 எனக்குள்ளே ஆப்ரேஷன் செஞ்சு என் ஆரம்பத்தில் சின்ன உணர்ச்சிகளை கொடுத்துச்சு, என் சித்தத்தை தன் பக்கம் இழுத்துக்கிச்சு, என் மைண்டை வஞ்சிக்க ஆரம்பிச்சிச்சு, வஞ்சித்து என் மைண்டை இருளாக்கி விட்டுருச்சு. அதனோட அகோர் அது என் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுருக்கு, எந்த அளவுக்கு என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கு, மூன்றாம் நாலாம் தலைமுறை வரைக்கும் எவ்வளோ அகோரத்தை அது கொண்டு வரோன்ற உணர்வு கூட இல்லாமல் அது எனக்கு நல்லா இருக்குது. இப்போ யார் சொன்னாலும் நான் அதை விட மாட்டேன், ஏன் மைண்டு கெட்டு போச்சு. திஸ் இஸ் த டைனமிக்ஸ் ஆஃப் சின். இங்கே தாங்க இருக்குது, இச்ச மனிதனை ஆட்கொண்டு அவனுடைய உணர்ச்சிகளை மூலமாக அவனுடைய சித்தத்தை வென்று அவனுடைய மூளையை வஞ்சிச்சு. ப்ரிஜுடிஸ்னுவோம் இங்கிலீஷில், அதாவது யார் தப்பான எண்ணம் நம்ம மனசில் இருக்கும் ஆனால் அது யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டோம். அதான் ப்ரிஜுடைஸ், மைண்ட் இஸ் ப்ரிஜுடைஸ் அகேன்ஸ்ட் தட் சின். என்னதான் ஆண்டவர் மறக்கட்டும், என்னதான் நரகத்துல போடுறோம்னுட்டோம், என் மைண்டு கடினப்பட்டுருச்சு, என் மைண்டு முடிஞ்சு போச்சு, அதுல முடியாது, அதுலேருந்து வெளியே வர முடியாது, அதுலேருந்து வெளியே வரணும். அது இன்பமானது, ஆனால் ஆண்டவர் அதை அருவறுக்கிறதும் அதுக்கு தண்டனை கொடுக்குறதும் மாறல மாறல. எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க, இதனால தான் என்ன ஆகுதுன்னா எத்தனையோ பேர் பெரிய பாவங்கள்ல இருக்கலாம், விசுவாசிகள் பெரிய பாவங்கள் தொடர்ந்து செஞ்சுருக்கலாம், ஆனால் கம்யூனியன் ஒண்டி எடுத்துக்குவாங்க, ஆண்டவர்கிட்ட ஒண்டி வருவாங்க. ஏன்? மைண்டு கெட்டு போனதுனால, மைண்டு வஞ்சிக்கப்பட்டதுனால. ஆனால் அந்த கம்யூனியன் எடுக்கும்போது தான் ஆண்டவர் என்ன சொல்றார், நீ அப்படி வந்துடாத, அதுல இருந்து நீ தப்புனா உன்னை சோதி தறிந்து வா, உன் பாவத்தை நான் என்ன பயங்கரம்னு நான் காட்டும் படிக்க, என் ஆவியானவர் உனக்குள்ள வேலை செய்யும் படிக்க, சோதிக்கிறதுக்கு இடம் கொடு. அதை செய்யறதில்லை, அதை பிடிக்கிறதில்ல இல்லைங்களா, அதை நம்ம செய்யறதில்லை. ஏன்? அதனால தான் மனுஷருங்க என்ன பண்றதுன்னா தங்க மனசாட்சியை தபாய்க்கிறதுக்கு பாவங்களுக்கெல்லாம் நல்ல பேரை கொடுத்துட்டு வந்துடுது, பாவங்களுக்கெல்லாம் நல்ல பேரை கொடுத்துட்டு வந்துடுது. யோசிச்சு பாருங்க, ஒரு வேசித்தனம்லாம் இப்போ ஐயாவது அஃபேர், இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஐயாவது அஃபேர், எல்லாருக்கும் அஃபேர் இருக்குது, எனக்கும் ஒரு அஃபேர். ஃபார்னிகேஷன் வேதம் சொல்லுது, கல்யாணத்துக்கு முன்னாடி உறவு இருக்கக்கூடாது. ஆனால் இப்போல்லாம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப், லிவ் இன் ரிலேஷன்ஷிப், எல்லாம் பாவத்துக்கும் நல்ல பேருங்க. ஏன் அதை மனசாட்சியை டபாய்க்கிறதுக்கு பாருங்களேன். அதனால தான் ஒரு மனுஷனுக்கு பொறாம ஜாஸ்தி இருந்து துர்குணம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுறான், அந்த மைண்டு போக 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 அந்த துர்குணத்தை அப்ரூவ் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு மனுஷன் திறனை வெறுக்கிறான், வெறுக்கிற குணம் அவனுக்கு இருந்துச்சுன்னா அது வெறுக்கிறது தப்பாச்சு, உன் பிறனை நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு, ஆனால் அவனே அவன் நியாயப்படுத்திக்கும் படிக்கு அவன் வெறுக்கத்தக்கவன். அவன் மூஞ்ச பாருங்க எப்படி இருக்கு, இவனை வெறுக்காம உலகத்தில் வேறையா வெறுக்கிறது, அவன் வெறுக்கத்தக்கவன், நேசிக்க தகுதியே இல்லாதவன்னு சொல்லி நியாயப்படுத்திக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் நியாயம், ஒவ்வொன்றுக்கும் காரணம், ஒவ்வொரு பாவத்துக்கும் எக்ஸ்கியூஸ். அசுத்தத்துக்கு பாவம் எந்த அளவுக்கு அது இடம் கொடுக்குறோமோ, அசுத்த இச்சைகளுக்கு சிந்தனைகள் இடம் கொடுக்குறோமோ, அது இன்பமாக மாறிப்போது, இன்பமாக மாறிப்போது பாருங்களேன். அதே மாதிரி பொருளாசைக்கு ஒரு பேர், பொருளாசை இருந்துச்சுன்னா இது போக போக என்ன ஆகுது, அது அளவுக்கு அதிகமான ஆசைகள், அளவுக்கு அதிகமாக நம்ம பணம் கிணம்னு போகும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது. நம்ம எதிர்காலத்தை பற்றி கவலைப்படணும், எதிர்காலம் எதெல்லாம் லக்ஸரின்றோமோ அதெல்லாம் அவசியம்னு பார்க்குற தன்மை, புரியுதுங்களா, பொருளாசை அப்படி வந்துட முடியும் நமக்கு, இதெல்லாம் லக்ஸரி, இதெல்லாம் அவசியம், அதை நம்ம பிரிக்க தெரியலன்னா பெரிய ஆபத்தாக போயிடும். எதெல்லாம் லக்ஸரியாக இருக்குதோ அதெல்லாம் அவசியம்னு நினச்சிக்கிற ஒரு குணம் வந்துருச்சுன்னா எல்லாம் அவசியம், அது அவசியம், இது அவசியம், இது அவசியம்னு நம்ம போயிடும். அது ஒரு பொருளாசம் அப்படி நம்ம மைண்டை கெடுத்து விட்டுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு குணங்களும், ஒவ்வொரு இச்சைகளும் அப்படி நம்ம மைண்டை கெடுத்து விட்டுறோம். வஞ்சனையான இச்சைகள், இச்சைகள் வஞ்சனையான இச்சைகள் பாருங்களேன். அதனால தான் அந்த மாதிரி பாவம் நம்மளை கெடுத்துருவாங்க. அதனால தான் எபிரேயர் 3:12 படிங்களா,
உங்களில் ஒருவனாயினும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவர் புத்தி சொல்லுங்கள்.
பாவத்தின் வஞ்சனையினால் ஒருவனும் கடினப்படாதபடிக்கு, பாவத்தின் வஞ்சனை உன்னை கடினப்படுத்திடும், கடினப்படுத்திடும், அதனோட தீமையே பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை கடினப்படுத்திச்சுன்னா முடிஞ்சு கதை. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க, அப்படி இராது ஆகாதபடிக்கு ஒருவருக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன்கிட்ட இருந்தே உன்னை பிரித்து எடுத்துட்டு போயிடும் பாவத்தின் வஞ்சனை பாருங்களேன். அதனால தான் ஏன் தச்சோதனை அவசியம், நம்ம வாழ்க்கையில் பெரிய கவலை தொடர்ந்து போகிற பாவம் இருக்கக்கூடாது. ஆனால் அநேக விசுவாசிகள் தொடர்ந்து பாவத்தில் இருந்துக்கிட்டு அதை பற்றி எந்த குழுவும் இல்லாமல் இருக்கிறாங்க, இதை பற்றி எந்த ஐடியா, ஏன் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்ட, அதனால தான் தச்சோதனை அவசியம். அதுலேருந்து நம்ம காப்பாற்றக்கூடியது தச்சோதனை தான், யோசிச்சு பாருங்கள். அதனால தான் வேதம் பல இடங்களில் நம்ம தப்பு, மற்றவங்களுடைய தப்பை நம்ம ஈஸியாக பார்த்துருவோம், மற்றவங்களுடைய குணங்களை நம்ம பார்த்துருவோம், மற்றவங்கள கண்ணில் இருக்கிற துரும்பு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், ஆனால் நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம், நம்ம கண்ணில் இருக்கிற. அதனால தான் நீதிமொழிகள் சொல்லுது, ஒவ்வொரு மனுஷனுடைய வழி தன் பார்வைக்கு சரி என்று தோணும். இரு எல்லா காரியங்களை விட ரொம்ப வஞ்சனையானது எது, சாத்தான் இல்லை, அவனை விட வஞ்சனையான நம்ம இருதயம், நம்ம இருதயம். ஏன் இருதயம் வஞ்சனையானது, who believes his heart is a fool. தன் சொந்த இருதயத்தை நம்புகிறவன் முட்டாள் ஏதுன்னு சொல்றேன். ஆனால் நம்ம எல்லாம் பழகி போனது எதுக்கு? நம்ம பார்வை எது சரின்னு தோணுது அதான் பண்ணணும், எனக்கு கரெக்டுன்னு தோணுது. எத்தனை பேர் ஏன்னா அந்த இருள் பாவம் எந்த அளவுக்கு ஆளுதோ அந்த அளவுக்கு நம்மளை அந்த மாதிரி பயாஸ்டா மாத்திருச்சு, ப்ரிஜுடஸ்டா மாத்திருச்சு, நம்மளை மாத்தி கெடுத்து விட்டுருச்சு. பெரிய ஆப்ரேஷன் நமக்கு நடந்துருச்சு. அதெல்லாம் தப்புறதுக்கு வழி என்ன? உடனே நமக்கு உடனே ஒரு கம்யூனியன் வர்றதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு ஆண்டவரே தச்சோதனையை பற்றி நான் படித்தோம், உள்ளுக்குள்ளே நான் பார்க்குறேன், எனக்கு இல்லை இந்த இதெல்லாம் இருக்குது, என்ன மன்னிச்சுருங்க ஆண்டவரே, ஆ தச்சோதனை முடிஞ்சிருச்சு, கம்யூனியன் எடுத்தாச்சு. அதுவா ப்ராப்ளம் எவ்வளோ காம்ப்ளெக்ஸு, அது சொல்யூஷன் ஒண்டி நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு மாத்திரை மாதிரி வேணும். சில பேருக்கு எத்தனையோ வருஷம் உடம்பை கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அது சரி அவருக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டா சரியாது, ஒருபோதும் அப்படி சரியாக அந்த மாத்திரை சாப்பிட்டா இன்னும் ஜாஸ்தி தான் அப்படி ஆகாது. எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமோ அவ்வளோவும் காம்ப்ளெக்ஸ் தான் சொல்யூஷன். யோசிச்சு பாருங்க எப்படி நாம் தச்சோதிக்கணும், தச்சோதிக்கணும். தச்சோதனையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது, நமக்கு நேரம் ஆயிடுச்சு. பிரச்சனை ஒன்று, ஏன் மன தச்சோதனை அவசியம்ன்றதை உணர்த்துட்டு தான் இந்த ரெண்டு தாட்ஸை நான் சொன்னேன். தச்சோதனையை பற்றி பொதுவான தாட்ஸை நம்ம பார்ப்போம். அடுத்த வாட்டி நம்ம கம்யூனியனுக்கு வரும்போது நம்ம எப்படி தச்சோதனை செய்யணும், தனிப்பட்ட வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, ஏன் நம்ம அதில் சரியாக இருக்கிறோம், இதில் கோட்டை விடலாம், அங்கே பாவத்தை விடலாம், இங்கே பாவத்தை விடலாம், அதனால் பெரிய சிக்ஷையை வாங்கிட்டு இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில், சபை வாழ்க்கையில், தனிப்பட்ட இது வேலை வாழ்க்கையில் நம்ம எப்படியெல்லாம் தச்சோதனை செய்யறதுன்றது அடுத்த மாதம் நம்ம கம்யூனியன் வர்றதுக்கு முன்னாடி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ரெண்டு காரியம் பார்த்துருக்கோம். ஏன் தச்சோதனை அவசியம்? தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பெரிய கவலை. என்ன கவலை உங்கள் மனசில் இப்போ இருக்குன்னு தெரியல, ஆனால் இருக்க வேண்டிய கவலை. இந்த கவலை இருந்துச்சுன்னா மற்றதெல்லாம் சரியாகும். என் வாழ்க்கையில் எந்த நிலையிலையும் தொடர்ந்து போகிற பாவம் இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்க வேண்டியது. ஏன் ரெண்டு காரணம், ஆண்டவரை கனவீன பண்ணுற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், மாபெரிய தீங்கி ஆத்மா கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன், அதான் காரணம். ரெண்டாவதாக ஏன் சச்சோதனை அவசியம், பெரிய பெரிய பாவத்தில் விசுவாசிகள் இருக்கலாம், அதை பற்றி எந்த உணர்வும் இல்லாமல் கம்யூனியன் வந்து எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு தான் தச்சோதனை அவசியம், அது பெரிய ஆபத்து. ஓகே, தச்சோதனையை பற்றி தவறான ஐடியா நமக்கு இருக்குது, அதை நம்ம மாற்றிக்கணும். இது ரொம்ப அது வந்து என்றைக்கோ ஒரு நாள் திடீர்னு கண்ண மூடி செஞ்சிருதில்லை, ஒரு தாட் ப்ராசஸ் அது. அன்றைக்கி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் தினமும் தன்னை தச்சோதிப்பாருன்னு ஆரம்பத்தில் சொன்ன இல்லைங்களா, ஒரு ப்ராசஸ், ரெகுலராக செய்ய வேண்டிய ஒரு ப்ராசஸ் அது. அதை எப்படி செய்வதை நம்ம பார்ப்போம். தச்சோதனைன்னும் போது இன்னொரு ஒரு ஐடியா வந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா, ப்ரூவ் யுவர் செல்ஃப், இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வருது, உன்னை ப்ரூவ் பண்ணிப்பார், ப்ரூவ் பண்ணிப்பார். என்ன ஒரு உதாரணம் கொடுக்குறாரு பாரு, நம்ம எவ்வளோ தச்சோதனையை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு கப்பலை வந்து ரெடி பண்ணிட்டாங்க, இப்போ கடலில் விடணும், ஒரு பெரிய பெரிய கப்பல், டைட்டானிக் மாதிரி ஒரு பெரிய கப்பல், அதை ரெடி பண்ணிட்டாங்க, கடலில் விடணும். அதை என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க முதல்ல இல்லைங்களா, குவாலிட்டியில் இருக்கும்போது இதெல்லாம் பாடி சரியாக இருக்கா, மோட்டர் சரியாக இருக்கா, எல்லாம் ஓடுமான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு உடனே விட்டுற மாட்டாங்க, ஒரு ட்ரையல் ரன்னு இருக்கும். அந்த கப்பலை என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் விடுவாங்க, கடலில் விட்டு அலைகளுக்கும் கடல் தண்ணிக்கும் வர கரண்ட்டுக்கும் அந்த ப்ரெஷருக்கும் இது தாங்குமா அப்படின்னு விட்டு ஒரு பெரிய ட்ரையல் ரன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீண்ட பிரயாணமாக விடுவாங்க, அதெல்லாம் பாஸ் ஆகிடுச்சு. நம்ம தச்சோதனை நம்ம எப்படி பண்ணுறோம், இந்த சர்ச்சில் உட்காந்து நல்ல பாடலில் பாடி அப்படியே கண்ணை மூடி, நான் விசுவாசம் எனக்கு இருக்குதா, எவ்வளோ விசுவாசம் எனக்கு இருக்குது, உலகத்துலேயே என்ன மாதிரி விசுவாசி யார் அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இல்லை. இப்போ இல்லை, இன்னும் ப்ரூவ் பண்ணுன்னா பிஸியாக உனக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற உலகத்துக்குள்ளே போய், உனக்கு விரோதமாக அலைகள் வருது, சோதனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, அந்த இடத்துல உன் கப்பல் தாங்குதா, அந்த இடத்துல உன் விசுவாசம் தாங்குதா, ப்ரூவ் யுவர் செல்ஃப், உண்மையாக உனக்குள்ள விசுவாசம் இருக்கா, அந்த ட்ரையல் ரன்ல பண்ணி பார்த்தா தான் தெரியும் நீ எங்கே நிற்கிற அப்படின்னு பாருங்களேன். அதான் தச்சோதனை, ப்ரூவ் யுவர் செல்ஃப், அந்த தச்சோதனை பண்ணி பார்க்கணும். நம்ம அந்த மாதிரி தச்சோதனையில் ரொம்ப உண்மையாக இதில் பற்றி கேர் எடுத்து தாவீது மாதிரி ஆண்டவரே என்னை சோதி தறியும், என்ன என்ன பாவங்கள் பார்க்க முடியாது, என்ன எனக்குள்ளே ஆப்ரேஷன் நடந்து போச்சு, மேஜர் ஆப்ரேஷன் நடந்துச்சு, ரொம்ப நாளாக நடந்து போச்சு ஆப்ரேஷன், நீங்கள் தான் அதை சரி செய்யணும். சர்ச் மீ ஓ காட், என்னை சோதித்து என்னை அறியும், வேதனை உண்டாக்கும் வழி என்னில் இருக்கிறதோ என்று ஆராய்ந்து எனக்கு காமி ஆண்டவரே, என்னால் பார்க்க முடியல, குருட ஆண்டவரே நம்ம கேட்குறவர்களாக இருந்தோம்னா. இது ரெண்டு காரியம் தேவை. எந்த தச்சோதனை பண்ணுனாலும் ஒன்று வந்து எதை வச்சு தச்சோதனை பண்ணுறது, ஒரு ஸ்டாண்டர்டு, ஒரு எக்ஸாம் பேப்பரை தச்சோதனை பண்ணோன்னா கரெக்ட் ஆன்சரு ஒரிஜினல் இருக்கும், அதை வச்சு தான் தச்சோதனை பண்ணும். ஒரு கோல்டு தச்சோதனை பண்ணோன்னா பியூரிட்டி ஆஃப் கோல்டு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதை வச்சு தான் தச்சோதனை பண்ணும். இவ்வளோ கோல்டு இவ்வளோ ஸ்டெட்டாக ஸ்டாண்டர்டு, இதுக்கு மேலே தான் 22 கேரட், இதுக்கு மேலே 20, அந்த மாதிரி போடுவாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் வச்சு தான் தச்சோதனை பண்ண, எதை பண்ணார் அவங்க ஸ்டாண்டர்ட் என்ன, நான் என்ன சொல்கிறேனோ பாஸ்டர் என்ன சொல்கிறார் அதான் ஸ்டாண்டர்டு, வேத வாக்கியம் அதான் ஸ்டாண்டர்ட். அதை வச்சு நம்மளை நம்ம தச்சோதனை பண்ணி பார்க்கணும். எக்ஸாமினேஷன் இது ப்ராசஸ், இது 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி கம்மின்னு எடுத்துறது இல்லை, அது இல்லை தச்சோதனை, ஒரு ப்ராசஸ். ஸ்டாண்டர்ட் இதுதான். நமக்கிட்ட என்ன பிரச்சனைனா, நமக்கு ஸ்டாண்டர்டும் தெரியல, நம்மளை பற்றியும் நமக்கு தெரியல, என்ன தச்சோதனை பண்ணுறது, அதான் பண்ணுறதுக்கே நமக்கு முடியறதில்லை. வேதத்தை படிக்கணுமே, ஸ்டாண்டர்ட் என்னன்னே நிறைய பேருக்கு தெரியலையே, இங்கே எப்படி இருக்கணும் அங்கே எப்படி இருக்கணும். இது வேதம் எல்லா சூழ்நிலைகளுக்கும் எல்லா நிலைமைகளுக்கும் ஞானமுள்ளவர்களாக நடந்துக்கிறதுக்கு தேவனுடைய மூளையை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கே, இதான் ஆண்டவர் விரும்புகிறார், இதான் ஆண்டவருடைய திட்டம், இதான் ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டே நமக்கு தெரியல, ஆண்டவரே ஸ்டாண்டர்ட் எனக்கு தெரியல, அதனால தப்பு பண்ணிட்டேன், அதனால நான் சொல்ல முடியுமா, எழுதி உனக்கு கொடுத்துருக்குறது எதுக்கு, ஜாக்கிரதையாயிரு, உன் ஆத்மாவை குறித்து ஜாக்கிரதையாயிரு, ரொம்ப கண்டிப்பாயிரு, உன்னை நீ பார்த்துக்கனாரு. ஸ்டாண்டர்டை பார்த்து, ஸ்டாண்டர்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். வேதத்தை படித்து ஸ்டாண்டர்ட் இதானே, வேதம் இதானே சொல்லுது, ஒவ்வொரு சூழ்நிலையும் வேதம் இதானே சொல்லுது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்மளை தெரிஞ்சுக்கணும். என்னங்க என்னை பற்றி எனக்கு தெரியாதா, இந்த உலகத்திலேயே நமக்கு பெரிய அறியாமல் எது தெரியுமா, ஊரை பற்றியெல்லாம் நமக்கு தெரியும், பக்கத்து வீட்டை பற்றியெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம வைஃபை பற்றி கூட கொஞ்சம் நல்லா தெரியும், நம்மளை பற்றி நமக்கு தெரியாது. ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா எல்லாம் என்னை பற்றி என் இருதயத்தில் ஓடுற சிந்தனை நான் செய்கிற செயலும் எல்லாத்தையும் ரொம்ப பார்க்குற ஆள் யார், நான் தான். ஆனால் என்னை பற்றி எனக்கு தெரியாது. சுய பரிசோதனை, சுய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், நம்மளை பற்றி நம்ம யோசிச்சதே இல்லை, நம்மளை பற்றி நம்மளை அறிஞ்சதே இல்லை. முதல்ல கால்வின் சொல்றாரு, உண்மையான தேவ பக்தி பிறக்கிறது எந்த மனுஷனுக்குள்ளனா, தேவனை பற்றிய தேவ வசனத்தின் அறிவு எவனுக்கு இருக்கோ, அந்த தேவ வசனத்தின் அறிவின் முன்னாடி தன்னுடைய சொந்த தன்னை பற்றிய அறிவு எவனுக்கு இருக்கோ அவனுக்குள்ளத்தான் தேவ பக்தி வரும். ரெண்டுக்கு தேவை, தேவன் வசனத்தின் அறிவு, நம்மளை பற்றிய அறிவு, இந்த ரெண்டை வச்சு தான் தச்சோதிக்கிறேன். பாருங்களேன், ஒவ்வொரு தடவையும் அந்த வேத வசனம் வரும்போது இதான் ஸ்டாண்டர்ட் ஆச்சே, அதுக்கு முன்னாடி நான் யாரு, நான் எப்படி இருக்கிறேன். உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, போன வாரம் நம்ம படிச்சு பார்த்தோம் மத்தேயுவில் என்ன படிச்சுட்டு வரோம், ஒரு மாசமா படிச்சுட்டு வரோம், இவன் தான் விசுவாசின்றார் இயேசு. இளைப்பாறுதல் இவனுக்கு தான் கிடைக்கும், யாருக்கு, என்னிடத்திலிருந்து விசுவாசத்தோடு வந்தவன், தன் பாவத்தை கஷ்டப்பட்டு பாரம் சுமந்து என்னிடத்தில் வந்தவன், நான் அப்படி வந்தவனா, நம்ம சத்தச்சோதித்து பார்க்கணும். என் நுகத்தை எடுத்துக்கிட்டவன், என் நுகத்தை எடுத்துக்கிட்ட, நான் அவருடைய நுகத்தை எடுத்துக்கிட்டவனா, அந்த ஸ்டாண்டர்டுக்கும் நான் எங்கே இருக்கிறேன் இல்லைங்களா. என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறவன் சாந்தமும் மனத்தாழ்மையும் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அந்த ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்குது, நான் எங்கே இருக்கிறேன். கேப்பு தெரியுதுங்களா, அந்த கேப்பு உணர்ந்து அந்த தச்சோதித்து நான் இங்கே இருக்கிறேன் தன்னையும் ஸ்டாண்டர்டையும் பார்க்குறவன் தான் தச்சோதிக்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில் சரித்திரங்களை பார்க்குறோம், சரித்திரம்லாம் ஏன் எழுதியிருக்கு, நல்ல கதை தாவீது கதை அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கா, இல்லை, ஏன் அவர் எவ்வளோ பிளவுட்டாரு, என்ன மாதிரி இப்போ பிலிஸ்தியர்கிட்ட கஷ்டப்பட போகிறாரு, விசுவாசம் கோலியாவுக்கு முன்னாடி வீரமாக நடந்தவர் எப்படி வலிவி போயிட்டாரு, தன்னை பார்த்துக்கிட்டு சாவுக்கும் எனக்கும் ஒருபடி தான் இருக்குதுன்ட்டு ஆண்டவர் என்ன உயிர் சாவடிச்சிருவாரோ கைவிட்டுருவாரோன்னு எப்படி ஆண்டவரை பார்க்கறத விட்டு தன்னை பார்த்துக்கிட்டாரு. நான் அப்படி இருக்கிறேன்னா என்ன தச்சோதித்து பார்க்கணும், ஒவ்வொரு காரியங்களையும் என்ன தச்சோதித்து பார்த்து சீர்படுத்தணும். ஆண்டவரே செல்ஃப் எக்ஸாமினேஷன், இட் இஸ் அ ப்ராசஸ், இட் இஸ் அ ப்ராசஸ். எனக்கு நேரம் முடிஞ்சிருச்சு, இந்த ரெண்டு தாட்டு தச்சோதனையில் இன்னொரு பாயிண்ட், வேதாந்தத்தை வச்சு தச்சோதிக்கலாம், இன்னும் நிறைய ப்ராக்டிக்கல் ஹெல்ப் நமக்கு உலகத்தில் இருக்கு, மற்றவங்க என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதும் பார்த்து தச்சோதிக்கலாம். பாருங்களேன், மற்றவங்க நம்மளை பற்றி ஒன்று சொல்லிடக்கூடாது, நமக்கு கோபம் வந்துருக்கு இல்லைங்களா. ஆனால் மற்றவங்க என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க ரொம்ப, ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு அறிவு ரொம்ப கம்மி, நம்ம செய்கிறது பெரிய தப்புன்னு நமக்கே தெரிய நிறைய நேரத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், வெளியில் அந்த பார்க்குறவங்களுக்கு என்னப்பா இவ்வளோ பெரிய தப்பு செய்கிறாங்களேன்னு அவங்களுக்கு நல்லா புரியலாம், அவங்க நம்மளை பற்றி நல்லா பார்த்து நமக்கு சொல்லி கொடுக்கலாம் இது பெரிய தப்புங்க அப்படின்னு. அதனால் மற்றவங்க நம்மளை பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே எடுத்து முறிக்கிறதும் கோபப்படுறதும் அவங்க மேலே ஆத்திரப்படுறதும் இல்லை, ரொம்ப தேங்க்ஸ். ஒருவேளை நீங்கள் தப்பாக இருந்தால் ஓகே, ஆனால் ஒருவேளை உண்மையாக இருந்தால் தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ ஃபார் செல்ஃப் எக்ஸாமினேஷன். நான் என்னை பற்றி யோசித்து பார்க்குறேன், ஒருவேளை இது இருக்குதா என் வாழ்க்கையில், இல்லைன்னா ஓகே, இருந்தால் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிங்களே எனக்கு. நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறவங்க புறங்கூடுறாங்க, என்னை பற்றி எல்லாம் பேசி வச்சுக்கிறாங்க தெரியுமா, அதை எடுத்து நம்ம சச்சோதிக்கலாமே. அவங்க தீமைக்காக செய்ததை நாம் நன்மைக்கு பயன்படுத்திக்கலாமே. ஏன்னா நிறையா நம்மளை பற்றி உண்மை நேரடியாக யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளை பற்றி பின்னாடி பேசுறதுல ரொம்ப உண்மை இருக்கும், ரொம்ப உண்மை இருக்கும். நம்மளை பற்றி யாராவது புறம் கூறியிருந்தாங்கன்னா, தப்பாக பேசியிருந்தாங்கன்னா, அந்த கெட்ட காரியத்தை எடுத்து நம்ம நன்மைக்கு பயன்படுத்தலாமே. ஒருவேளை இதுதானா, இது இருக்குதா எனக்குள்ள, இதனால தான் ஆண்டவர் என்னை சுட்சிக்கிறாரா, இதனால தான் நான் கிருபையில் வளரலையா, இது எனக்கு ஒரு தடைய தடையாக இருக்கா, ஆண்டவரே இது உண்மையா. மற்றவங்க நம்மளை பற்றி கோமா சில பேர் பேசுகிறவங்க கூட நம்மகிட்ட இல்லாமல் சொல்லி நம்மளை கூத்த மாட்டாங்க, நம்மகிட்ட இருக்கிற உண்மையான குறைகளை தான் அந்த நேரத்தில், ஏன்னா நம்ம எதுக்குமே அது மறுப்பு சொல்ல முடியாத அளவுக்கு குறையை தான் நம்ம மேலே எடுத்து காட்டுவாங்க. கோபமாக நம்ம மேலே பேசுனதையும் ஒருவேளை உண்மை இருக்கலாமா, அதை வச்சு நம்மளை தச்சோதிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம செல்ஃப் எக்ஸாமினிங் மென்னா போயிட்டோன்னா ரொம்ப தாழ்வு வந்துடும், ரொம்ப சாந்த குணம் வரும். தேங்க்யூ. யோசிச்சு பார்க்குறேன் என்னை பற்றி. ஆங்காரம், பெருமை, ஈகோ இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம இருதயத்தை பற்றி கொஞ்சம் கூட நமக்கு அறிவே இல்லாததுனால தான், ஒரு காலமும் நம்ம இருதயத்தை சச்சோதனை பண்ணாததுனால தான், அவனுக்கு தான் ரொம்ப பெருமை இருக்கும். எவன் தன் இருதயத்தை அறியானோ அவன் மேட்டுமை உள்ளவன், அவன் ஆங்காரம் பிடிச்சவன். காரணம், இருதயத்தை பற்றி உனக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களை பற்றி எல்லாம் தெரியும், அவங்களுக்கு அந்த குறை இவங்களை குறை இந்த குறை எல்லாம் தெரியும், ஆனால் என் இருதயத்தை பற்றி தெரியாது. ஆகவே இந்த சிந்தனைகளோடு நம்ம இன்றைக்கி போவோம், இது ரொம்ப அவசியம். அருமையான ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம கெட்டு போகாதபடிக்கு இந்த கட்டளையில் என்னை நினைவு கூறுன்னு எப்படி அன்பாக சொல்கிறாரோ அதே மாதிரி தற்சோதி துணையிலேயே சோதித்தறிந்து வா அப்படின்றார். அது சிந்தித்தவர்களாக நம்ம இன்னைக்கு கம்யூனியில் வருவோம். ஆண்டவரே எங்களுக்கு தற்சோதனை சொல்லிக் கொடுங்க. தாவீது சொன்ன மாதிரி, தேவனே நான் ரொம்ப கெட்டு போனேன், பாவம் என்னை ரொம்ப கெடுத்துருக்கு, எனக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, என்னை சோதித்து ஆராய்ந்து என்னை அறிந்து கொள், வேதனை உண்டாக்கும் வழி என்னில் இருக்கிறதோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். நல்ல தேவனே, இந்த வேலைக்காக இந்த சிந்தனைகளுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பந்தியில் நாங்கள் கலந்துக்க வரும்போது இந்த முக்கியமான பாடத்தை கற்று சிந்தித்தவர்களாக நாங்கள் வர உதவி செய்யமாட்டேன், சிந்தித்தவர்களாக வர உதவி செய்யும். தன்னைத்தானே சோதித்தறிந்து ஒருவன் இதில் பங்கு பெற கடவான் என்று கட்டளையிட்டிருக்கிறீர்கள். அந்த கட்டளையை உண்மையோடு நிறைவேற்ற ஒரு குணத்தோடு மக்களாக நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பந்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருமான. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.